எழுதிய தூயன செய்திலிருந்து வாசகம். பிரிவு 3, இறை வார்த்தைகள் 7 தொடங்கி 12 முடிய. அக்காலத்தில் இயேசு தொழுகை கூடத்திலிருந்து புறப்பட்டு தம் சீடருடன் கடலோரம் சென்றார். கலிலேயாவிலிருந்து பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தனர். மேலும் யூதேயா, எருசலேம், இதுமேயா, யோர்தான் அக்கரை பகுதி, தீர், சீதோன் ஆகிய இடங்களிலிருந்தும் பெருந்திரளான மக்கள் அவர் செய்தவற்றையெல்லாம் கேள்வியுற்று அவரிடம் வந்தனர். மக்கள் கூட்டம் தம்மை நெருக்கிவிடாதவாறும் தமக்காக படகு ஒன்றை முன்னேற்பாடாக வைத்திருக்குமாறு அவர் சீடருக்கு சொன்னார். ஏனெனில் பலர் அவர் குணமாக்கியதால் நோயுற்றோர் அனைவரும் அவரை தொட வேண்டும் என்று வந்து அவர் மீது விழுந்து கொண்டிருந்தனர். தீய ஆவிகளும் அவரை கண்டபோதே அவர் முன் விழுந்து இறை மகன் நீரே என்று கத்தின. அவரோ தம்மை வெளிப்படுத்த வேண்டாம் என அவற்றிடம் மிக கண்டிப்பாக சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனால் தொடப்பட்டவர்கள் இறைவனுக்கு உரியவராய் வாழ்கிறார்கள். 2014 ஆண்டு குருமடத்திலிருந்து விடுமுறைக்கு வீட்டுக்கு வந்த தருணம் அது. எனக்கு அறிமுகமான ஒரு அருள் சகோதரியோடு திருச்சி அரசு பொது மருத்துவமனையில் இருக்கிற நோயாளிகளை சந்திக்க சென்றிருந்தேன். அப்போது அந்த அருள் சகோதரியிடம் கேட்டேன், ஏன் கையிலே நற்கருணையோடு வருகிறீர்கள்? இங்கே இருக்கின்ற பெரும்பான்மையான மனிதர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல, எனவே ஏன் நீங்கள் உங்களுடைய கரத்திலே இந்த நற்கருணை ஏந்தி வருகிறீர்கள் என்று கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், இங்கே ஒரு சிலர் மனிதர்கள் என்னிடம் கேட்டார்கள், நற்கருணை உட்கொள்ள வேண்டும் என்கிற ஆவலும் ஆசையும் எங்களுக்கு இருக்கிறது, நீங்கள் அடுத்த முறை வருகின்ற பொழுது ஆண்டவரை தாங்கி வாருங்கள், அவர் எங்களை தொட வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் என்று கேட்டார்களாம். எனவே அருள் சகோதரியோடு சென்ற பொழுதும் ஒரு மூதாட்டியை அங்கே நான் சந்தித்தேன். மிகுந்த ஆவலோடு ஆண்டவர் என்னை நோக்கி வருகிறார் என்பதை அந்த மூதாட்டி உணர்ந்த மாத்திரத்திலே நற்கருணை உட்கொள்வதற்கு ஆசி மேல் ஆசி கொண்டவராக அவர் அங்கே தென்பட்டார். ஆண்டவர் என்னை தொடவிருக்கிறார், ஆண்டவர் எனது உள்ளத்திலே வரவிருக்கிறார் என்கிற ஆவல் அவரிடத்திலே இருந்ததால் அவர் அக்கள்ளிப்புள்ளும் அகமகிழ்விலும் அங்கே துள்ள ஆரம்பித்தார். அருள் சகோதரி அவருக்கு நன்மை கொடுத்தவுடன் அந்த மூதாட்டி கண்களை மூடி கைகளை குவிப்பு கடவுளிடத்திலே, ஆண்டவரே, நீர் என்னை தொட வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், நீர் எனது உள்ளத்திலே இப்பொழுது வந்திருக்கிறீர், என்னை தொட்டு கொண்டிருக்கிறீர், என்னை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறீர், எனக்கு உடல் நலம் நீர் கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொல்லி அன்று நீர் எத்தனையோ பேரை குணப்படுத்தினீரே, அதே போன்று இன்று நான் சுகமற்று இருக்கிறேன், இந்த சுகமீனனாக இருக்கிற என்னை நீர் குணப்படுத்தும் என்று சொல்லி அந்த மூதாட்டி அங்கே வேண்டிக் கொண்டிருந்தார். இதை பார்த்தவுடனே குரு மாணவனாக இருந்த எனக்கு அப்படியே மெய் சிலிர்த்து விட்டது. ஒரு சாதாரண எளிய பெண்மணியிடத்திலே ஆண்டவர் நற்கருணை வடிவிலே வந்து என்னை தொடுகிறார் என்கிற அந்த விசுவாச பார்வை என்பது என்னை ஒரு நிமிடம் என்னுடைய அழைப்பை திருப்பி பார்க்க வைத்தது. இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே பல மனிதர்களை தொடுகிறார். தொடுகின்ற பொழுது அவர்கள் எல்லாம் சுகமடைகிறார்கள். சுகமடைந்த பின்பு அவர்கள் கடவுளுக்கு உரியவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிலே பிறந்து வளர்ந்து தன்னுடைய பணி வாழ்வை மேற்கொண்ட ஒவ்வொரு காலச்சூழலிலும் அவரை பின்தொடர்ந்தவர்கள் ஏராளம் ஏராளம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதை சொல்லுகிறார், எதை செய்ய இருக்கிறார், அவருடைய புதுமைகள் எல்லாம் எப்படிப்பட்டது என்பதை ஆராய்ச்சி செய்த கூட்டம் ஒருபுறம் இருந்தாலும் ஆழமான நம்பிக்கையோடு இயேசுவை பின்பற்றி ஆண்டவர் என்னை தொட வேண்டும் என்கிற ஒரு உன்னதமான மனிதர்களாக இருந்த கூட்டம் மறுபுறம் இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தினர்தான் இயேசுவை இன்றைய நாளிலே நெருங்கி வருகிறார்கள். அவருடைய காலில் விழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். விழுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சுகப்படுத்துவார் என்று அவர்கள் நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கைதான் அவர்களை ஆண்டவரிடத்தில் இட்டு செல்லுகிறது. அப்படி நம்பிக்கையோடு வந்த மனிதர்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்து தொட்டு குணப்படுத்துகிறார் என்பதை இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் இந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை முதலில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், இறைமகன் இயேசு கிறிஸ்து தொட்ட ஒவ்வொருவரும் நலமடைந்தார் என்றால் அந்த நலமளிக்கக்கூடிய கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை முதல் வாசகத்திலே நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து என்பவர் மீட்க வல்லவராக இருக்கிறார், தூயவராக இருக்கிறார், பரிந்து பேசுபவராக இருக்கிறார், கபடற்றவராக இருக்கிறார், மாசற்றவராக இருக்கிறார், பாவிகளை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் கொண்டவராக இருக்கிறார், இவற்றுக்கெல்லாம் மேலாக தம்மையே பலியாக ஒப்பு கொடுக்கிற செம்மறியாக இன்றைய நாளிலே இறைமகன் இயேசு கிறிஸ்து நம் மத்தியிலே வருகிறார். அப்படிப்பட்டவரை தான் அங்கிருந்த மக்கள் ஓடோடி சென்று தொடுகிறார்கள், ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள், அருளை நிறைவாக பெறுகிறார்கள், மன்னிப்பையும் இரக்கத்தையும் இந்த இயேசு கிறிஸ்து எங்களுக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு அவருடைய காலிலே விழுந்து அங்கே சுகத்தை பெறுகிறார்கள். இறை இயேசுவில் பிரியமானவர்களை, தொடுதல் என்பது ஆண்டவருடைய அளப்பெரிய கொடை. யாரெல்லாம் ஆண்டவரால் தொடப்பட்டார்களோ அத்துணை மனிதர்களும் ஆண்டவருக்கு உகந்தவர்களாக வாழ்ந்தார்கள் என்பதை விவிலியம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறது. தொடக்க நூல் அதிகாரம் 21:22 பார்க்கிறோம், நீர் செய்கிற யாவற்றிலும் கடவுள் உம்மிடமே இருக்கிறார், உம்முடனே அவர் வழி நடக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஆபிரகாமுக்கு ஆண்டவருடைய அளப்பரிய ஆசீர்வாதம் அங்கே கொடுக்கப்படுவதற்கு முன்பாக ஆபிரகாம் என்ன நினைக்கிறார், நான் ஒன்றுமில்லாதவனாக இருக்கிறேன், எனது மனைவிக்கு குழந்தை பேற்று இல்லாமல் இருக்கிறார், என்னை எல்லோரும் ஒதுக்குவதாக நான் உணர்கிறேன், என்னுடைய சகோதரன் கூட என்னை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவனாக இருக்கிறான் என்றெல்லாம் அவர் சிந்தித்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் அங்கே ஆபிரகாமை தொடுகிறார். அந்த தொடுதலின் விளைவாக கடல் மணலை போல, வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களைப் போல நீர் பழுகி பெருகி இந்த மண்ணுலகிலே பல்வேறு விதமான ஆசீர்வாதங்களால் நிரப்பப்படுவீர் என்று ஆண்டவர் அங்கே அவருக்கு வாக்குறுதி கொடுக்கிறார் என்றால் ஆபிரகாம் ஆண்டவரால் தொடப்பட்டார். அந்த தொடப்பட்டதின் விளைவாக அவர் ஆண்டவருக்குரிய வாழ்வு வாழ்ந்தார். எனவேதான் ஆபிரகாமை நாம் நம்பிக்கையின் தந்தை என்று அழைக்கின்றோம். இரண்டாவதாக விடுதலை பயண புத்தகம் 3:2 இறைவார்த்தையிலே பார்க்கிறோம், ஆண்டவரின் தூதர் ஒரு முட்புதரின் நடுவே தீப்பிழம்பின் வழிவிலே அவருக்கு தோன்றினார். யாருக்கு? மோசேக்கு தோன்றினார் என்று வாசிக்கின்றோம். மோசே தன்னுடைய வாழ்நாளிலே தன் மாமனாரனுடைய வீட்டிற்கு சென்று ஆடு மேய்ப்பவனாக அங்கே அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவரை விட்டு தொலைவில் சென்ற அந்த மோசேயை ஆண்டவர் அழைக்கின்றார், அவரை முழுவதுமாக தொடுகிறார். அந்த தொடுதலின் விளைவாகத்தான் இஸ்ரேல் மக்களுடைய விடுதலை வாழ்வுக்கு வீரனாக அங்கே மோசே இறைவாக்கினராக அனுப்பப்பட வைக்கிறார். இறையேசுவில் பிரியமானவர்களே, இந்த மோசே என்பவர் ஆண்டவரால் தொடப்பட்டதால் தான் யாரெல்லாம் தொட வேண்டும் என்று ஏக்கத்தோடு நின்று கொண்டிருந்தார்களோ அத்துணை இஸ்ரேல் மக்களையும் ஆண்டவர் அங்கே தொடுபவராக, விடுதலை கொடுத்து வழியனுப்புபவராக, பாலும் தேனும் பொழியும் கானான் நாட்டிலே அவர்களுக்கு நிறைவான ஆசிரை கொடுப்பவராக அங்கே ஆண்டவர் அவர்களை மாற்றினார் என்று பார்க்கிறோம். இதற்கு அடித்தளமே மோசேயை கடவுள் தொட்டதனுடைய வெளிப்பாடு. மோசே கடவுளால் தொடப்பட்ட நாள் தொடங்கி அவர் ஆண்டவருக்குரியவராக அங்கே வாழ்ந்ததாக பார்க்கிறோம். 3:1 உள்ள இறை வார்த்தைகளிலே பார்க்கிறோம், உம் மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தாரும் என்று அங்கே சாலமுன் அரசர் ஆண்டவரிடத்திலே வேண்டுகிறார். ஆண்டவரிடத்திலே அவர் பணத்தையோ பொருளையோ பதவியோ அதிகாரத்தையோ எவற்றை வேண்டுமானாலும் கேட்டிருக்கலாம், ஆனால் அவர் ஆண்டவரிடத்திலே ஞானத்தை கேட்கிறார் என்றால், ஆண்டவரே உமது ஞானத்தால் நான் தொடப்பட வேண்டும், அப்படி தொடுகின்ற பொழுது நான் உமக்கு உகந்த ஞானத்திலே வளர ஆரம்பிக்கின்றேன். அப்படி இருக்கையில் நீ எவ்வாறு இந்த மக்களை ஞானத்தோடு வழிநடத்தினீரோ அதே போன்று உம் அடியானாகிய நான் இந்த மக்களை ஞானத்தோடு வழிநடத்த வேண்டும் என்று அவர் அங்கே விரும்புகிறார். எனவேதான் சாலமோனை ஆண்டவர் அங்கே தொடுகிறார். அந்த தொடுதலின் விளைவாக சாலமோன் மிக சிறந்த ஆண்டவருக்குரிய வாழ்வு வாழுகிறார். இதை பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்த்தோம். புதிய ஏற்பாட்டிற்கு வருகின்ற பொழுது திருத்தூதர் பணிகள் நூலிலே 9 அதிகாரத்திலே நாம் சவுலினுடைய அழைப்பை பார்க்கிறோம். அங்கே சவுல் பவுலாக மாறுகிற ஒரு நிகழ்வு உங்கள் எல்லோருக்கும் தெரியும். அந்த நிகழ்விலே புனித பவுல் எவ்வாறாக மனமாற்றம் அடைகிறார் என்றால் தடுத்து ஆட்கொள்ளப்படுபவராக அங்கே புனித பவுல் பார்க்கப்படுகிறார். அப்படி என்றால் முழுவதுமாக யார் ஒருவர் இயேசுவை தொட வேண்டாம் என்று நினைத்தாரோ, யார் ஒருவர் இயேசுவை தொடர்ந்து தொட வேண்டும் என்று நினைத்த மக்களை அழிக்க வேண்டும் என்று எண்ணினாரோ அவரை ஆண்டவர் அங்கே தொடுகிறார். அந்த தொடுதல் தான் புனித பவுலை ஆண்டவருக்கு உகந்த ஒப்பற்ற செல்வம் இயேசுதான் என்று சொல்லுகிற வரைக்கும், இனி வாழ்பவன் நான் அல்ல கிறிஸ்துவே என்னுள் வாழுகிறான் என்று சொல்லும் அளவிற்கு அங்கே பவுளை மாற்றி ஆண்டவருக்கு உரிய வாழ்வு வாழ வைத்தது என்று பார்க்கிறோம். இறை இயேசுவில் பிரியமானவர்களை, இறுதியாக இன்றைய நாளிலே நாம் நினைவு கூறுகிற புனித ஆக்னஸ் என்கிற புனிதையானவள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரால் நான் தொடப்பட வேண்டும் என்று ஆசை மேல் ஆசை கொண்டவர். தன்னுடைய வாழ்க்கையிலே திருமணம் என்கிற ஒரு காரியத்தின் வழியாக அரசர் தொடங்கி எல்லா மனிதர்களும் என்னுடைய வாழ்க்கையில் தொட்டு பார்க்க வேண்டும் என்று நினைத்த அந்த ஆக்னஸினுடைய வாழ்க்கையை ஆண்டவர் மட்டும்தான் எனக்கு எல்லாம் என்று அவர் நினைத்த காரணத்தினால் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு ஆண்டவருடைய காலடியிலே அவர் வந்து விழுகின்ற பொழுது ஆண்டவர் அவரை தொடுகிறார். அந்த தொடுதலின் விளைவாக உன்னதமான இதயத்தை ஆண்டவருக்கு அங்கே கொடுப்பவராக பார்க்கிறோம். ஆனால் என்ன நடந்தது என்று சொன்னால் இந்த புனிதை மறை சாட்சியாக மண்ணில் மறிக்கிறார். அங்கே அந்த சாட்சிய வாழ்வு எப்படி இருக்கிறது என்றால், ஆண்டவரை மட்டுமே என்னுடைய உள்ளத்தில் நான் ஏற்க விரும்புகிறேன், இந்த ஆண்டவரை தவிர வேறு எதுவும் எனக்கு வேண்டாம் என்கிற மனநிலைக்கு அவர் அங்கே செல்லுகிற பொழுது சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் அவரை கொலை செய்கிறார்கள். தலை வெட்டுண்டு அவர் அங்கே கொலை செய்யப்படுகின்ற பொழுது அவருடைய இதயத்தில் இருந்ததெல்லாம் இதுதான், நான் இறைவனால் தொடப்பட்டதால் இறைவனுக்கு உகந்த வாழ்வு வாழ்கிறேன் என்று சொல்லுகிறார். இறை இயேசுவில் பிரியமானவர்களை, இறுதியாக நாம் எவ்வாறு ஆண்டவரால் தொடப்பட வேண்டும்? ஆண்டவரால் நாம் தொடப்பட்டோம் என்று சொன்னால் நாம் நிச்சயமாக ஆண்டவருக்கு உகந்த வாழ்வு வாழுகிறோம். ஆனால் என்ன நடக்கிறது என்றால், கொலோசியர்கள் இதய திருமுகம் 3:5-7 இறை வார்த்தைகள் பார்ப்பது போல நாம் உலக காரியங்களால் தொடப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். உலக போக்கிலான உங்கள் இயல்புக்குரிய பரத்தமை, ஒழுக்கக்கேடு, கட்டுக்கடங்காத பாலுணர்வு, தீய நாட்டம், சிலை வழிபாடு என்று சொல்லப்படுகிற பேராசை, கீழ்ப்படியாமை இவற்றால் நீங்கள் முழுவதுமாக தொடப்பட்டிருப்பதால் ஆண்டவரை தொடுவதற்கு நாம் ஆவல் இல்லாதவர்களாக மாற்றப்பட்டோம் என்பது உண்மையிலும் உண்மையாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் 3 விதமான வழிகளை இன்றைய நாளில் நமக்கு கொடுக்கிறார். முதலாவதாக பேதுரு எழுதிய 5:8 இறை வார்த்தையிலே பார்க்கிறோம், யார் ஒருவர் விழிப்போடு இருக்கிறார்களோ அவர்கள் ஆண்டவரால் தொடப்படுகிறார்கள். 2வதாக யாக்கோபு எழுதிய 4:5-6 இறை வார்த்தையிலே பார்க்கிறோம், யார் ஒருவர் ஆண்டவரை முழு இதயத்தோடு தேடுகிறார்களோ அவர்கள் ஆண்டவரால் தொடப்படுகிறார்கள். இறுதியாக நீதிமொழிகள் 1:33 இறை வார்த்தையிலே பார்க்கிறோம், ஆண்டவருக்கு யார் செவி சாய்க்கிறார்களோ அவர்கள் ஆண்டவரால் தொடப்படுகிறார்கள். நீங்களும் நானும் ஆண்டவரால் தொடப்பட வேண்டும், அப்பொழுது ஆண்டவருக்குரியவர்களாக நாம் வாழ வேண்டும். இதைத்தான் பிலிப்பியர் எழுதிய 4:6 இறை வார்த்தையிலே பார்க்கிறோம், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம், ஆனால் நன்றியுடன் கூடிய இறை வேண்டல், மன்றாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பத்தை தெரிவியுங்கள். அப்போது அறிவெல்லாம் கடந்த இறையமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் உடலையும் என்றென்றும் மனதையும் பாதுகாக்கும். ஆமீன்.
பீடத்தில் வைப்பீர் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைப்பீர் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும்.
சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வழி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் தமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பழியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, புனித அக்னஸினுடைய நினைவை கொண்டாடும் நாங்கள் உமக்கு அளிக்கும் இக்காணிக்கைகளை ஏற்றருளும். அவருடைய துன்ப போராட்டங்கள் உமக்கு ஒப்பளித்தது போல இக்காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாக இருக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.